அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் தலைப்பு தாவூது ராஜா மற்றும் இறைவனின் வாக்குறுதியும். தாவூது நபியின் சரித்திரத்தை நாம் இன்று மறுபடியும் தொடர்கிறோம். இரண்டு பாடத்திட்டங்களுக்கு முன் இறைவன் இளமையாயிருந்த தாவூது நபியை எவ்வாறு அரசனாக தேர்ந்தெடுத்தான் என்பதை பார்த்தோம். இறைவன் தாவூது நபியை அரசனாக தெரிந்து கொண்ட நாளில்தானே அவர் ராஜாவாக முடிசூட்டப்படவில்லை. இறை நாட்டத்தை நிறைவேற்றுவதில் சவுல் ராஜா அக்கறை இல்லாதவனாக இருந்ததால் இறைவன் சவுலை நிராகரித்தான். இறைவன் ஈசாயின் குமாரனாகிய தாவூது நபியை குறித்து, தாவூது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மன நாட்டத்தின்படியெல்லாம் செய்வான் என்று நற்சாட்சி கூறுகிறான். நமது முந்தின பாடத்திட்டத்தில் தாவூது நபி மாபெரும் கோலியாத்தை கொன்று ஜீவனுள்ள கல்லான இறைவன் மேல் உறுதியான ஈமான் கொண்டிருந்ததையும் அறிந்தோம். இப்பொழுது தாவூது நபி இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினது எப்படி என்பதை பார்ப்போம். இறைவேத புத்தகத்தின் ஒரு பகுதியான 1 சாமுவேல் புத்தகத்தில் எழுதியிருப்பதை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 18வது சுரா 6 முதல் 9 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இஸ்ராயலர்கள் தாவீது நபியை அதிகம் நேசித்ததை மேற்கூறும் இறைவாக்கு கூறுகிறது. இஸ்ராயல் மக்கள் தாவீது நபியை எவ்வளவு நேசித்தார்களோ அவ்வளவாக சவுல் ராஜா தாவூது நபியை வெறுத்தார். சவுலின் இதயத்தை பொறாமை நிரப்பியது. தாவூது நபியை ஒழிக்க சவுல் ராஜா நினைத்த போது சவுலுக்கு பயந்து தாவூது ராஜா 400 இஸ்ரவேலர்களுடன் தப்பி பாலைவனத்தில் ஒளிந்து கொண்டார். சவுலும் அவனுடைய படையும் தாவூது நபியையும் அவருடன் இருந்த 400 இஸ்ரவேலரையும் பிடிக்க வேட்டையாடினார்கள். தாவூதையும் அவனுடன் இருந்தவர்களையும் கொலை செய்யும்படியாக சவுல் பலமுறை முயற்சி செய்தான். தாவூது நபி அவர்கள் சவுல் ராஜாவினால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்தார்கள். 8 ஆண்டுகள் தொடர்ந்து தாவூது நபி அவர்களும் அவனிடையே இருந்தவர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக சவுலிடமிருந்து தப்பி ஓட வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் தாவூது நபி அவர்கள் சவுலை வெறுக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம், தாவூது இறைவன் வழியில் நடந்து கொண்டார். இறைவனை பற்றி கூறும் ஆயத்தை கவனியுங்கள். 1 யோவான் 4:7-20 வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பி வைத்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதானிலேயே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இந்த இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தாவூது நபியை பற்றியும் சவுலை பற்றியும் முழுமையாக படிக்க நேரமில்லை. ஆனாலும் ஒரே ஒரு சம்பவத்தை படித்து தாவூது நபியின் நற்குணத்தை அறிந்து கொள்ளலாம். இறை புத்தகத்தின் ஒரு பகுதியாகிய 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் படிக்கும்போது 1 சாமுவேல் 24வது சுரா 1 முதல் 20 வரை உள்ள ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப் போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வியின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலிலே ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்ந்து வருகிறீர்? கர்த்த நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமா? நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். சவுல் மீண்டும் மீண்டும் தாவூது நபியின் மேல் பொறாமை கொண்டபடியால் மறுபடியும் தாவீது நபியை கொலை செய்ய நினைத்தான். பொறாமையின் காரணமாக 8 ஆண்டுகள் இப்படியே தாவீது நபி அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தான். ஆனால் இறைவனோ ஒவ்வொரு தடவையும் தாவூது நபியை சவுலிடமிருந்து காப்பாற்றினான். கடைசியாக சவுல் தான் விதைத்த தீமையை தானே அறுவடை செய்தான். 1 சாமுவேல் 31 அதிகாரம் சுரா 1 முதல் 4 ஆயத்துகள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனதானையும் அபினதாபியும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுலும் அவனுடைய 3 மகன்களும் மரணித்து சவுலின் சந்ததி முற்றிலும் அழிந்து போனார்கள். இறைவன் தாம் கூறியபடியே அடுத்தடுத்து வரும் சுராக்களில் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ஆளுகையை இறைவன் எப்படி தாவீது நபியிடம் மாற செய்தான் என்பதை காண்கிறோம். தாவூது நபியவர்கள் நீதியை நேசித்து அநீதியை வெறுத்த ஒரு நல்ல அரசனாக இருந்தார். தாவூது இறைவனை முழு இருதயத்தோடு நேசித்தது மட்டுமல்ல, இறை வாக்கியங்களுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் தாவூது தன் இருதயத்தில் முதலிடம் கொடுத்தார். அதனால் தாவூது நபி இஸ்ரவேல் தேசத்தை ஆளத் தொடங்கின உடனே அவர் தொழுகையின் கூடாரத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வர நினைத்தான். எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாக மாறினது. அதனால் தாவூது ராஜா இறைவனுக்கு குர்பான் செலுத்தி இறைவனை வழிபடும் தொழுகையின் கூடாரத்தை எருசலேமுக்கு மாற்ற நினைத்தான். தொழுகையின் கூடாரத்தை எருசலேமுக்கு மாற்றின பிறகு இறைவனை தொழுது கொள்ள நிரந்தரமான ஒரு இடத்தை, மசூதி அல்லது பள்ளிவாசலை கட்ட தாவூது நபி விரும்பினான். இறைவன் தாவூது நபியிடம் செய்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்பதே. 2 சாமுவேல் 7 சுரா 12 முதல் 16 வரையுள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன். உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அன்று தாவூது நபியிடம் இறைவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை உங்களுக்கு புரிகிறதா? அது மனித புத்திக்கு எட்டாததாக காணப்படுகிறது. இறைவன் தாவூது நபியை பார்த்து, உமது வீடும் ராஜ்யமும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உமது சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று வாக்களித்தான். தாவூதின் ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்குமா? இது எப்படி முடியும்? ஒரு மனிதனான தாவூது ராஜாவுக்கு அவனுடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருப்பது எப்படி? பதில் இதுதான். தாவீது நபியின் சந்ததியிலிருந்து ஒருவர் நித்திய ராஜ்யத்தை நிறுவுவார் என்பதை இறைவன் வகியாக அறிவிக்கிறான். தாவூது நபியின் அரச குடும்ப வரிசையில் ஒரு அரசன் பிறப்பார். அவர் வானத்திலும் பூமியிலும் என்றென்றும் ஆட்சி செய்யும்படியான அதிகாரத்தை பெறுவார். அவர் ராஜாக்களின் ராஜா, பிரபுக்களின் இறைவன், சமாதான இளவரசன் என்று அழைக்கப்படுவார். தாவூது நபியின் ஆட்சி காலத்திற்கு பிறகு இந்த ராஜா பிறப்பதற்கு 700 வருடத்திற்கு முன்பு ஏசாயா என்ற இறைவாக்கினர் இதை வகியாக முன்மொழிகிறார். ஏசாயா புத்தகத்தின் 9வது சுரா 6-7 ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தாவூதின் சந்ததியில் நித்திய அரசாங்கத்தை அமைக்கும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கியாமத்து நாளில் ஆதமின் சந்ததியினரை யார் நியாயம் தீர்ப்பார்கள்? யார் நித்தியமாக ஆட்சி செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் கன்னி பெண்ணிடம் பிறந்த மீட்பர், ஜன்னத்திலிருந்து வந்த ராஜா. இந்த ராஜாவை பற்றி இறைவாக்கு கூறும் ஆயத்துக்களை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9-12 முடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 22-29 உள்ள வசனங்களை நான் வாசிக்க கேளுங்கள். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீ பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருக்கிற ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரைப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11 நான் வாசிக்க கேளுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 நான் வாசிக்க கேளுங்கள். 7 எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ரோமர் புஸ்தகம் 11:33-36 நான் வாசிக்க கேளுங்கள். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமே. இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை, அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் வரக்கூடிய பாடத்திட்டங்களில் தாவூது நபியை பற்றியும் கோலியாத்தை பற்றியும் உள்ள சுவையான இறை வாக்குகளை கவனிக்கப் போகிறோம், இன்ஷா அல்லாஹ்.